அண்மை காலத்தில் ஆர்பிஐக்கு தொடர்ச்சியாக இருந்த கவர்னர் ஆளுநர்களில் மிக சிறப்பாக செயல்பட்டவர் ரகுராமராஜன் என்று இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பத்திரிகைகளும் பாராட்டி இருக்கின்றன. ஆகவேதான் இந்தியாவில் கடந்த 2 வருடமாக குறிப்பாக பணவீக்கம் மிக குறைவாக இருந்திருக்கிறது. அதே போல் டாலர் ரூபாயினுடைய மாற்று மதிப்பும் நிலையாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த இரண்டுமே வந்து ரகுராமராஜனுடைய மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். இது மட்டுமல்லாமல் வங்கிகளினுடைய வளர்ச்சிக்கும் அவர் மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். பேமெண்ட் பேங்க், ஸ்மால் பேங்க் என்ற இரு வகையான புதிய வங்கிகளை உருவாக்குவதற்கு அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி அவ்வாறான வங்கிகளையும் உருவாக்கி இருக்கிறார். அதே போல் ஏற்கனவே உள்ள பெரிய வங்கிகளின் கடன் சுமை அதிகமாகி இருக்கிறது. ஆகவே அதனை குறைக்க வேண்டும். அதற்கு ஏற்ப அரசாங்கமும் முதலீட்டாளர்களும் வங்கிகளினுடைய முதலீட்டை பெருக்க வேண்டும் என்பதிலும் அவர் ஆணிதரமான கருத்துக்களை முன்வைத்து அதை செயல்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே கடந்த 2.5 வருடங்களாக ஆர்பிஐனுடைய கவர்னராக ரகுராம் இருந்தது மிக சிறப்பான செயல்பாடுகளின் வெளிப்பாடாக தெரிகிறது.
2வது முறையாக வந்து இந்த பதவியில் தொடரப்போவதில்லை என்பதை வந்து தெளிவுபடுத்தி இருப்பதன் மூலம் அவருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் வந்து வேறுபாடுகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா?
வேறுபாடுகள் பல விதங்களில் வெளிப்பட்டு இருக்கின்றன. ஒன்று, தொடர்ந்து மத்திய அரசு பணவீக்கம் குறைவாகவே இருக்கிறது, பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டும் என்று ஆர்பிஐயிடம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலமுறை விண்ணப்பங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் கவர்னர் ரகுராம் ராஜன் இதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. ஏனென்றால் அவருடைய பார்வை பொருளாதாரத்தை பற்றி வேறு விதமாக இருக்கிறது. அதாவது வருங்காலத்தில் பணவீக்கம் அதிகமாகும், எதிர்பார்க்கப்பட்ட பணவீக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வட்டி விகிதங்களை குறைக்க முடியாது என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்திருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக அரசாங்கத்திற்கும் ஆர்பிஐக்கும் தொடர்ந்து ஒரு சர்ச்சை நிலவி இருக்கிறது. இது ஒன்று. மற்றொன்று மிகப்பெரிய சர்ச்சை என்னவென்றால், அரசாங்கத்திடம் இருக்கின்ற 20 மிகப்பெரிய வங்கிகளில் வாராக்கடன் அது உயர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. ஆகவே வாராக்கடன் உயரும் பொழுதெல்லாம் வங்கிகளினுடைய முதலீட்டை பெருக்க வேண்டும். இதை ரகுராம ராஜன் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறார். அதில் குறிப்பாக பேசல் 3 என்ற ஒரு கட்டுப்பாட்டு விதியின்படி அடுத்த 3 வருடங்களில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அளவிற்கு இந்த 20 வங்கிகளில் முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் 70,000 கோடி வரைதான் முதலீட்டை அதிகப்படுத்த முடியும் என்று கூறியிருக்கிறது. இதனாலும் அரசாங்கத்திற்கும் ஆர்பிஐக்கும் ஒரு சர்ச்சை நிலவுகிறது. 3வதாக வாராக்கடனுடைய காரணங்களை ஆராயும் பொழுது ஆர்பிஐ குறிப்பிட்ட ஒரு சில நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் வங்கிகளிடம் இருந்து வாங்கிய கடனை வேறு நடவடிக்கைகளில் அதை செலுத்தி அதே நேரத்தில் அதை திரும்ப செலுத்தாமல் இருக்கின்ற நிலையும் இருக்கிறது என்பதை அவ்வப்போது அடிக்கோடு காட்ட இருக்கிறது. இதுவும் அரசாங்கத்திற்கு சச்சரவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது.
அவருடைய இந்த முடிவின் பின்னணியில் அரசியல் அழுத்தங்கள் இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா?
அரசியல் அழுத்தங்கள் இருக்கின்றன என்று பல விதங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆளும் பிஜேபி அரசினை சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக கருதப்படுகின்ற சுப்பிரமணிய சாமி அவர்கள் ரகுராம் ராஜன் ஒரு தேச துரோகி என்றும், அவர் தேச நலனை முன்வைத்து தன்னுடைய நடவடிக்கைகளை செய்வதில்லை என்ற மிக பகிரங்கமாக மிக மோசமான குற்றச்சாட்டினை பத்திரிகைகளில் வைத்தார். ஆனால் அரசாங்கம் அதை எந்த விதத்திலும் மறுக்கவும் இல்லை, அவரை கண்டிக்கவும் இல்லை. இது ஒன்று. 2வதாக அவ்வப்போது நிதியமைச்சரிடம் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி, உங்களுக்கும் ரகுராம் ராஜனுக்கும் இருக்கின்ற சர்ச்சை என்ன என்று. ஆனால் அதை பற்றி அவர் தொடர்ந்து எந்த விதமான பதிலையும் அளிக்காமல், எனக்கும் ரகுராம் ராஜனுக்கும் இருக்கின்ற பல வழிகளில் நாங்கள் பேசிக்கொள்கிறோம், கலந்து ஆலோசித்துக் கொள்கிறோம், ஆகவே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்வோம் என்றுதான் சொல்கிறாரே தவிர, வெளிப்படையாக ரகுராம் ராஜனுடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு, அவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று இதுவரை எந்த ஒரு அரசியல் அமைப்பிலிருந்தும், குறிப்பாக ஆளும் அரசியல் அமைப்பிலிருந்து எந்த விதமான செய்தியும் வந்ததாக தெரியவில்லை.
அரசியல் நெளிவு சுழிவுகளுக்கு ஏற்றபடி அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால்தான் ஒரு பொருளாதார நிபுணரால் கூட தொடர்ந்து செயல்பட முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா எடுத்துக்கலாமா?
நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரை அரசியலும் பொருளாதாரமும் பின்னி பிணைந்தது. எந்த ஒரு நாட்டிலும் இது பின்னி பிணைந்தது தான். ஆனால் எல்லா நாடுகளிலும் மத்திய வங்கியினுடைய தலைவர் அரசியல் சார்பில்லாமல் முடிவுகளை எடுக்க வேண்டும், அதற்கு ஏற்றாற்போல் தான் அரசியலினுடைய முடிவுகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னிச்சையாக செயல்படுகின்ற அதிகாரத்தை மத்திய வங்கிகளுக்கு அளித்திருக்கின்றன. உதாரணமாக அமெரிக்காவில் இருக்கின்ற ஃபெடரல் ரிசர்வ் என்ற மத்திய வங்கியினுடைய தலைவர் தானே தன்னிச்சையாக தான் எந்த முடிவும் எடுப்பார். அவர் அரசாங்கத்தினுடைய யாரையும் கலந்து ஆலோசிக்க கூட வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படாது.